In the Old Testament, only very few people had the privilege of being servants of God.
பழையஏற்பாட்டிலே மிக சிலரே தேவனுடைய ஊழியர்களாய் இருப்பதற்கு சிலாக்கியம் பெற்றவர்களாய் இருந்தார்கள்.
But in the new covenant,
புதிய உடன்படிக்கையிலே,
we can all be servants of God.
நாம் எல்லாருமே தேவனுடைய ஊழியர்களாய் இருக்க முடியும்.
There are many expressions that we have, that we use as Christians, which are not found in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே காணாத சில பதங்களை நாம் இந்த நாட்களிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
For example, we talk about someone as servant of God.
உதாரணமாக இன்னார் ஒரு தேவ ஊழியர் என்று நாம் சொல்லுகிறோம்.
And if I ask you, are you a servant of God?
நீங்கள் தேவனுடைய ஊழியரா என்று நான் கேட்டால்,
say, oh, no, I'm not a servant of God.
இல்லை, நான் தேவ ஊழியன் அல்ல என்று சொல்வீர்கள்.
But we never find that teaching in the New Testament.
இப்படிப்பட்ட போதனையை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்ப்பதில்லை.
Do you know that every one of you can be servants of God?
நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியரா இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
All of you young people,
வாலிபர்களே, இளைஞர்களே,
all of you brothers and sisters,
சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும்.
And the devil robs the church of that service by telling you that you cannot be a servant of God.
நீ தேவனுடைய ஊழியனா இருக்க முடியாது என்று சாத்தான் உங்களுக்கு சொல்லி புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சபையின் ஊழியங்களை பறித்து விட்டான்.
It's one of the great deceptions of Satan when he says that you have to leave your job in order to be a servant of God.
தேவனுடைய ஊழியனா இருப்பதற்காக நீ உன்னுடைய வேலையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவது சாத்தானுடைய ஒரு பெரிய வஞ்சிக்கிற திட்டமாக இருக்கிறது.
And you know, in some churches they even teach that you must not get married if you want to be a servant of God.
சில சபைகளிலே நீங்கள் தேவ ஊழியராக இருக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்றும் போதிக்கிறார்கள்.
These are all the deceptions of Satan.
இவைகள் எல்லாமே பிசாசுடைய வஞ்சனைகள்.
Because 99% of God's people are married.
தேவனுடைய பிள்ளைகளிலே 99% திருமணமாகி இருக்கிறார்கள்.
And 99% of God's people have got some earthly job.
அதே போல 99% தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பூமியில் உள்ள வேலையிலே அமர்ந்திருக்கிறார்கள்.
Almost all of you sitting here are married and you got some earthly job.
இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவருமே நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பூமிக்குரிய வேலை ஒன்று உண்டு.
And if the devil can convince you that because you got an earthly job you cannot be a servant of God,
உனக்கு பூமிக்குரிய வேலை ஒன்று இருக்கிறபடியாலே நீ தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்க முடியாது என்று சொல்லி சாத்தான் உங்களை நம்ப வைத்து விட்டான்.
He has robbed the church of what you can contribute to the church.
இப்படி செய்வதனாலே நீங்கள் சபைக்கென்று கொடுக்கக்கூடிய ஊழியத்தை சாத்தான் திருடி விட்டான்.
And that is what has happened everywhere.
எல்லா இடங்களிலுமே இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது.
And again, the reason is because most Christians do not read the Bible carefully.
மீண்டும் இதற்கும் காரணம் என்னவென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை தெளிவாக கவனமாக வாசிப்பதில்லை.
In the Old Testament, nobody could become a son of God.
பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவனுடைய புத்திரனாய் தேவனுடைய மகனாய் மாற முடியாது.
But today, all of us can become sons of God if we want to.
நாம் விரும்பினால் நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியும்.
If I were to ask you this question,
இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன்,
are you a son of God?
நீ தேவனுடைய பிள்ளையா?
You may say yes.
ஆம் என்று சொல்வீர்கள்.
Are you a servant of God?
நீங்கள் தேவனுடைய
ஊழியரா? And you say no.
இல்லை என்று சொல்வீர்கள்.
And we have the idea that somehow to be a servant of God is something greater than to be a son of God.
தேவனுடைய பிள்ளையா இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஊழியரா இருப்பது அது உயர்ந்த ஸ்தானம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அப்படிப்பட்ட கருத்து நமக்கு வந்துவிட்டது.
Don't most of you think like that?
உங்களில் அநேகர் அப்படி நீங்கள் எண்ணுவதில்லையா?
You say, I'm only a son of God, I'm not a servant of God.
நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் தேவனுடைய ஊழியன் அல்ல என்று சொல்கிறீர்கள்.
And because we think being a servant of God is something greater.
தேவனுடைய ஊழியன் என்றால் அது உயர்ந்த ஸ்தானம் என்று எண்ணுகிறோம்.
Supposing you came to my house.
நீங்கள் என் வீட்டுக்கு வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And supposing I have a servant working in my house.
என்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
I don't have one, but supposing I had one.
எனக்கு வேலைக்காரன் வேலைக்காரி இல்லை, ஆனால் அப்படி வேலைக்காரி இருந்தார்கள் என்று சொன்னால்.
And I have my son.
எனக்கு ஒரு மகனும் இருக்கிறான்.
And I introduce you.
உங்களுக்கு நான் இவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன்.
I say, brother.
சகோதரரே.
This is my son.
இது என்னுடைய மகன்.
And this is my servant.
இது என்னுடைய வேலைக்காரன்.
Who is greater?
இரண்டு பேர்களில் யார் பெரியவர்?
Do you have to think about that?
இதை குறித்து நீங்கள் சற்று யோசித்து சொல்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
This is my son, this is my servant.
இதனுடைய மகன், இதனுடைய வேலைக்காரன்.
Do you have any doubt in your mind as to do you have to ask me who is greater?
உங்கள் மனதிலே சந்தேகம் வருகிறதா அல்லது என்னை கேட்டு தயவு செய்து சொல்லுங்கள், யார் இவர்களில் பெரியவர் என்று கேட்க வேண்டியிருக்கிறதா?
Who will I share my property with, my servant or my son?
என்னுடைய சொத்தை யாருக்கு பங்கிட்டு கொடுப்பேன், என்னுடைய மகனுக்கா அல்லது என்னுடைய வேலைக்காரனுக்கா?
Who can take my name, my servant or my son?
என்னுடைய பெயரை யார் பயன்படுத்த முடியும், என்னுடைய மகனா என்னுடைய வேலைக்காரனா?
Who is greater?
யார் பெரியவர்?
The son.
மகன்.
So are you a son of God?
நீங்கள் தேவனுடைய மகனா?
Are you a daughter of God?
நீங்கள் தேவனுடைய மகளா?
Is it a greater thing to be a servant of God?
தேவ ஊழியக்காரனா இருப்பது பெரிய ஸ்தானமா?
No. You must be a servant of God as a son and a daughter.
நீங்கள் மகனாக மகளாக இருக்கிற நிலையிலேயே தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்க வேண்டும்.
And that is the wonderful thing.
இதுதான் அற்புதமான வாழ்க்கை.
You don't have to leave your job.
உன்னை வேலை விட வேண்டும் என்று தேவையில்லை.
You don't have to remain unmarried.
நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை.
You can be married.
திருமணமாக இருக்கலாம்.
You can keep your job.
உங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கலாம்.
And you can be a servant of God.
நீங்கள் தேவனுடைய ஊழியனா இருக்கலாம்.
I'm like that.
நான் அப்படி இருக்கிறேன்.
I'm married.
திருமணமானவர்.
I've got children.
பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
I do my own business for 30 years. I've done it.
30 ஆண்டுகளாக என்னுடைய சொந்த தொழிலை நான் செய்கிறேன்.
Support myself.
என்னை நானே தாங்கிக் கொள்கிறேன்.
Every month I support myself.
ஒவ்வொரு மாதமும் என்னுடைய செலவுகளுக்கு நானே என்னுடைய சம்பாத்தியத்தை
செலவு செய்கிறேன். And I serve the Lord.
அதே சமயத்தில் ஊழியம் செய்கிறேன்.
That's how Paul did it.
இப்படி தான் பவுல் செய்தார்.
Paul did some private business and supported himself.
பவுல் தனிப்பட்ட ஒரு தொழிலை செய்து தனக்கான செலவுகளை சந்தித்துக் கொண்டார்.
And serve the Lord.
அப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார்.
I'll tell you why I do it like that.
ஏன் நான் அப்படி செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Because so many people in India,
இந்தியாவில் அநேக மக்கள்,
they say, oh, you're serving God because somebody gives you money.
யாரோ உங்களுக்கு பணம் கொடுப்பதனால தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள்.
I say, no, nobody gives me
money. இல்லை, யாரும் எனக்கு பணம் கொடுப்பதில்லை.
Here, you see I file my income tax return every year. You can see how I get my income from my business.
ஒவ்வொரு வருடமும் நான் என்னுடைய வருமான வரி கணக்கை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், இங்கிருந்து எனக்கு வருமானம் வருகிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
You see how I get my money. I do my business and support myself.
என்னுடைய சொந்த தொழிலை செய்து நான் என்னுடைய குடும்பத்தை தாங்கிக் கொள்கிறேன்.
I don't preach for money.
நான் பணத்துக்காக பிரசங்கம் செய்வதில்லை.
I preach because I love Jesus Christ.
நான் இயேசுவை நேசிப்பதினாலே பிரசங்கிக்கிறேன்.
I'm a son of God.
நான் தேவனுடைய மகன்.
I'm a co-worker with my heavenly father.
என்னுடைய பரமபிதாவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் ஊழியனாய் இருக்கிறேன்.
You can also be like that.
நீங்களும் அப்படி இருக்க முடியும்.
When I left the navy 40 years ago,
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய கப்பற்படை பணியை நான் ராஜினாமா செய்தேன்.
Somebody told me, brother Zach, you must go to Bible school, otherwise you can't serve the Lord.
நீங்கள் வேலையை ராஜினாமா செய்த பிறகு வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள்.
I said, I already studied the Bible when I was in the Navy. I don't need to go to Bible school.
நான் கப்பற்படை பணியில் இருக்கும் பொழுதே வேதத்தை நான் படித்திருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஒரு வேதாகம கல்லூரிக்கு போக தேவையில்லை.
No, they said, people won't accept you unless you have a Bible college degree.
நீங்கள் வேதாகம கல்லூரியிலே ஒரு பட்டம் பெற்றால்தான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள்.
I said, I don't want people to accept me.
ஜனங்களை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தேவையில்லை என்று
சொன்னேன். I want God to anoint me. That is more important.
தேவனை அபிஷேகம் பண்ண வேண்டும், அதுதான் எனக்கு முக முக்கியம்.
If God anoints me, I can speak his word.
தேவனை அபிஷேகித்தால் நான் அவருடைய வார்த்தையை பேச முடியும்.
I don't care if nobody accepts me.
யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை.
My job is not to get people to accept me.
என்னுடைய வேலை எப்படியாவது என்னை ஜனங்களை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று அல்ல.
I don't want to put some Bible college degree after my name so that you will accept me.
நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய பெயருக்கு பின்னாக வேதாகம கல்லூரியுடைய பட்டங்கள் எல்லாம் போட்டுக்கொள்ள எனக்கு தேவையில்லை.
That is why I decided in my life.
ஒன்றை தீர்மானித்தேன்.
All these 40 years,
40 ஆண்டுகளும்,
I will never call myself reverend.
நான் என்னை ரெவரன் என்று அழைத்துக் கொள்ள போவதில்லை.
Or doctor,
அல்லது டாக்டர் என்று அழைத்துக் கொள்ள போவதில்லை.
Or pastor,
அல்லது பாஸ்டர் என்று அழைத்துக் கொள்ள போவதில்லை.
All my life till Jesus comes,
என் வாழ்க்கை முழுவதும் இயேசு வரும் வரை,
I will be an ordinary brother.
நான் ஒரு சாதாரண சகோதரனாக இருக்க போகிறேன்.
Just like you.
உங்களைப் போலவே.
And I said to people,
நான் ஜனங்களுக்கு சொன்னேன்,
See, 99% of God's people cannot go to a Bible school.
99% தேவ பிள்ளைகளிலே அவர்கள் வேதாகம கல்லூரிக்கு போக முடியாது.
Because they have to work.
ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய
சொந்த வேலை
தங்களுடைய பிழைப்புக்காக வேலை செய்ய
வேண்டும். I want to be an example to them.
ஆகவே அவர்களுக்கு நான் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும்.
That I will never go to a Bible school.
ஒரு காலம் நான் வேதாகம கல்லூரிக்கு போக மாட்டேன்.
And I will serve the Lord.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்வேன்.
And I will show these 99% of people that you can serve the Lord without going to Bible
school. 99% மக்களுக்கு நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போகாமலேயே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்பதை காண்பிக்க முடியும்.
I also want to show people
அதே சமயத்தில் இன்னொன்றையும் காண்பிக்க விரும்புகிறேன்.
That you can serve the Lord without taking a collection from people.
நீங்கள் ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்யாமலேயே நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
That you can serve the Lord without getting a salary.
நீங்கள் சம்பளம் வாங்காமலேயே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
That you can serve the Lord without getting a gift from people.
ஜனங்களிடத்திலிருந்து வெகுமதியை பெற்றுக்கொள்ளாமலேயே நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
You can do that.
நீங்கள் அதை செய்ய முடியும்.
I've done it.
நான் அதை செய்திருக்கிறேன்.
I've come here to Tuticorin for 24 years.
நான் இந்த தூத்துக்குடிக்கு இது போன்ற கூட்டங்களுக்கு 24 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன்.
I've never taken 1 rupee from this church.
இந்த சபையிலிருந்து 1 ரூபாய் பணத்தை கூட நான் பெற்றுக்கொண்டது கிடையாது.
In Bangalore I have preached in that church for 31 years.
பெங்களூர்ல இருக்கக்கூடிய சபையில 31 ஆண்டுகள் நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
I never took 1 rupee.
1 ரூபாய் கூட எனக்கு எடுத்ததில்லை.
Because I don't preach for money.
ஏனென்றால் நான் பணத்துக்காக பிரசங்கிப்பதில்லை.
I work, support myself. Serve the Lord.
நான் வேலை செய்து எனக்கான செலவுகளை சம்பாதித்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்.
I'm married. I have to bring up my family.
நான் திருமணமானவன், என்னுடைய குடும்பத்தை நான் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கிறது.
You all of you sitting here are like me.
நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிற உங்கள் அநேகர் என்னை போல இருக்கிறீர்கள்.
You got a family.
உங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு.
You got a job.
உங்களுக்கு ஒரு வேலை உண்டு.
Serve the Lord.
தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள்.
Tamil Nadu needs your service.
தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய சேவை தேவை.
India needs your service.
இந்தியாவுக்கு உங்கள் சேவை தேவை.
Brothers and sisters.
சகோதர சகோதரிகளே.
You know what you need.
உங்களுக்கு என்ன தேவை தெரியும்?
You don't need to go to a Bible school.
உங்களுக்கு வேதாகம கல்லூரிக்கு போக தேவையில்லை.
I never went even for one day to a Bible.
ஒரு நாள் கூட நான் வேதாகம கல்லூரிக்கு சென்று படிக்கவே
கிடையாது. But I tell you what I got.
நான் என்ன பெற்றுக்கொண்டேன் என்று உங்களுக்கு
சொல்கிறேன். I was filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டேன்.
You must ask God to fill you with the Holy Spirit.
ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று நீங்கள் கேட்க வேண்டும்.
And set you on fire.
அவர் உங்களை அக்கினியாலே பற்றி எரிய செய்ய முடியாய் கேளுங்கள்.
And you can be a servant of God.
அப்பொழுது நீங்கள் ஒரு ஊழியனாய் மாற முடியும்.
See, when we serve out of love, it's different from serving for money.
பணத்துக்காக ஊழியம் செய்வதும் அன்பு நிமித்தமாய் ஊழியம் செய்வதும் வித்தியாசமானது.
See, a man is running a shop in the town.
இந்த டவுனிலே ஒரு மனிதன் ஒரு கடை வைத்திருக்கிறார்.
A clothing store.
ஒரு துணி கடை வைத்திருக்கிறார்.
And he employs 2-3 people there to sell the cloth.
துணிமணிகளை விற்பதற்காக 2-3 பேர்களை பணியமர்த்துகிறார்.
And those people will come at a certain time in the morning. They'll say, I'll come at 9 o'clock.
அவர்கள் காலை 9 மணிக்கு வேலைக்கு வருவார்கள்.
And then when the time for them have to go 7 o'clock in the evening, they'll go.
7 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அவர்கள் போய்விட்டு வருவார்கள்.
So they are always going by the clock.
அவர்கள் எப்பொழுதே வாட்சை பார்த்து வேலை செய்வார்கள்.
And they have to get their salary on the first of the month.
மாதம் முதல் தேதி ஆன உடனே அவர்களுக்கு சம்பளம் வாங்க வேண்டும்.
That is one type of person working in that clothing
அந்த துணி கடையில் வேலை செய்கிற ஒவ்வொரு விதமான நபர் இவர்.
Now supposing this owner
இந்த கடைக்கு
சொந்தக்காரர். He has got a son and a daughter.
அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள்.
Who is also working in that shop.
அவர்களும் அந்த துணி கடையில் வேலை செய்கிறார்கள்.
His own son and his own daughter.
தன்னுடைய சொந்த மகனும் சொந்த மகளும்.
There are many shops like that.
இது போல பல கடைகள் இருக்கிறது.
Where the owner's son, owner's daughter is also working there.
அந்த கடைக்கு சொந்தக்காரருடைய மகனும் மகளும் வேலை செய்கிற பல கடைகள் இருக்கிறது.
They also come in the morning.
அவர்களும் காலையில் வருகிறார்கள்.
But they don't look at the watch.
ஆனால் அவர்கள் வாட்சை பார்ப்பதில்லை.
Because if there is work to be done till 10 o'clock at night, they will stay till 10 o'clock.
இரவு 10 மணி வரை ஒரு வேலை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இருந்து வேலையை முடித்துவிட்டு போவார்கள்.
Finalize all the accounts.
எல்லா கணக்குகளையும் முடிக்க வேண்டியிருக்கிறது.
The other people who are paid servants will go away.
சம்பளம் கொடுத்து பணியமர்த்தின மக்கள் எல்லாரும் போய் விடுவார்கள்.
But the son and daughter will stay.
மகனும் மகளும் அங்கே தங்கி இருப்பார்கள்.
They will stay till midnight if needed.
தேவை இருந்தால் நடுராத்திரி வரை அங்கே இருந்து பணி செய்வார்கள்.
Because it is their own shop.
ஏனென்றால் அது அவர்களுக்கு சொந்த கடை.
It is their father's shop.
அது தங்களுடைய தாப்புனாருடைய கடை.
And
அதோடு கூட
they don't get any salary.
அவர்களுக்கு சம்பளம் பெற்றுக்கொள்வதில்லை.
How is it they work so hard till midnight without a salary?
எப்படி அவர்கள் சம்பளமே இல்லாமல் நடுராத்திரி வரை வேலை செய்கிறார்கள்?
Because they are the son and daughter of the owner.
அந்த கடை சொந்தக்காரருக்கு அவர்கள் மகனும் மகளுமாய் இருக்கிறபடினாலே.
Why is it the other workers are always looking at the watch and just working very casually?
ஏன் மற்ற பணியாட்கள் எப்பொழுது பார்த்தாலும் வாட்சை பார்த்து கொண்டும் அவர்கள் கவலையினமான வேலை செய்கிறார்கள்.
Always expecting an increase in salary.
எப்பொழுது பார்த்தாலும் சம்பள உயர்வு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
Because they are working for a reward.
ஏனென்றால் அவர்கள் ஒரு பலனுக்காக வேலை செய்கிறார்கள்.
I want to ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
Are you serving God for a reward or are you a son and a daughter?
நீங்கள் தேவனிடத்திலே ஒரு பலனை எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறீர்களா அல்லது அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறபடினாலே ஊழியம் செய்கிறீர்களா?
I am serving God. I am serving in the shop because it is my father's shop.
நான் இந்த கடையில் ஏன் பணி செய்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய தகப்பனாருடைய கடை.
And I don't have any fixed hours.
எனக்கு என்று குறிப்பிட்ட பணி நேரம் இல்லை.
I don't tell my father I have to go away at so and so time.
அப்பா 5 மணி ஆகிவிட்டது நான் போக வேண்டும் என்று நான் தாப்புனார்கிட்ட சொல்லுவதில்லை.
We he and I are in business together.
நானும் அவரும் ஒன்றாக இணைந்து இந்த பணியை செய்கிறோம், தொழிலை செய்கிறோம்.
I'm not a servant, I'm a son.
நான் ஒரு வேலைக்காரன் அல்ல, நான் ஒரு மகன்.
I'm not a paid employee like in that store.
சம்பளத்திற்கு உள்ள வேலையால் அல்ல.
I'm not looking for any reward.
நான் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து செய்கிறதில்லை.
You know, nowadays there is a lot of preaching of reward.
இந்த நாட்களிலே பலன்களை பெற வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கங்கள் உண்டு.
You give your tithe to God.
நீங்கள் உங்கள் தசம பாகத்தை தேவனுக்கு கொடுங்கள்.
God will reward you with some promotion, some increment, something.
உங்களுக்கு வேலை உயர்வு அல்லது சம்பள உயர்வை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
There are so many people who give testimony like that.
இதுபோல அநேகரை சாட்சி சொல்ல வைப்பார்கள்.
What are they serving God for?
இவர்கள் எதற்காக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள்?
Reward.
பலனுக்காக.
Salary.
சம்பளத்துக்காக.
Are they sons?
அவர்கள் மகன்களா?
No.
இல்லை.
They are salaried employees.
அவர்கள் சம்பளத்திற்கு அமர்த்தப்பட்ட வேலையாட்கள்.
I am not a salaried employee.
நான் சம்பளத்திற்கு அமர்த்தப்பட்ட வேலையாள் அல்ல.
I am a son of the owner.
நான் அந்த கடைக்கு சொந்தக்காரருடைய மகன்.
What about you?
உங்களை குறித்து என்ன?
Are you a son of the owner?
நீங்கள் அந்த சொந்தக்காரருக்கு மகனா?
Are you a daughter of the owner?
அந்த சொந்தக்காரருக்கு மகளா?
Then don't look for a reward.
அப்படியானால் நீங்கள் பலனை எதிர்பார்த்து வேலை செய்ய வேண்டாம்.
You know that son and daughter, they don't need a reward. Everything the father has belongs to them.
தகப்பனாருக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அவைகள் அனைத்தும் அந்த மகனுக்கும் மகளுக்கும் சொந்தமா இருக்கிறபடினாலே அவர்கள் பலனை எதிர்பார்க்கிறது.
The whole shop belongs to them.
அந்த முழு கடையும் அவர்களுக்கு சொந்தம்.
And that's how it is with me.
அப்படித்தான் என்னிடத்திலேயும் இருக்கிறது.
Everything that my heavenly father has is mine.
என்னுடைய பரலோக பிதாவுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அது எனக்கும் சொந்தம்.
Because I'm not a servant.
நான் ஒரு ஊழியக்காரன் அல்ல.
And I will never be a servant.
ஒரு காலம் நான் வேலைக்காரன் ஊழியக்காரன் இருக்க போவதில்லை.
I'm a son.
நான் ஒரு மகன்.
Jesus Christ lived on earth.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
And he served his father day and night.
இரவும் பகலும் தம்முடைய பிதாவுக்கு ஊழியம் செய்தார்.
Not for a salary.
சம்பளத்துக்காக அல்ல.
He was a son.
அவர் ஒரு மகன்.
This is one of the big differences between the Old Testament and the New Testament.
பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கிறது.
One of the greatest men in the Old Testament was Moses.
பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர் மோசே.
But see what it says about Moses in
மோசே குறித்து என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
Hebrews chapter 3.
எபிரேயர் 3 அதிகாரம்.
Verse 5.
5th வசனம்.
Moses was faithful in all of God's house as a servant.
எபிரேயர் 3 அதிகாரம் 5th வசனம். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு முன்னிலவனாய் இருந்தார்.
He was very faithful.
அவன் மிகவும் முன்னிலவனாய் இருந்தார்.
There are many shops where the worker is very faithful.
அங்கே உள்ள வேலையாள் மிகவும் முன்னிலவனாய் இருக்கிறார்.
They will not cheat in the money.
அவர் பணத்தில் ஏமாற்ற மாட்டார்.
They work very faithfully, very hard.
மிகவும் கடினமாகவும் உண்மையாகவும் உழைக்கிறார்கள்.
But they are servants.
ஆனாலும் அவர்கள் வேலைக்காரர்கள்.
But it says about Jesus, verse 6.
ஆறாம் வசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Christ was faithful, but he was faithful as a son.
கிறிஸ்து முன்னிலவனாய் இருந்தார். ஆனால் அவரோ அவருடைய குமாரனாக இருந்து உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
You see the difference between verse 5 and 6.
ஐந்தாம் வசனத்துக்கும் ஆறாம் வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா?
Moses was faithful as a servant.
மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவராயிருந்தார்.
Christ was faithful as a son.
கிறிஸ்துவோ குமாரனாக உண்மையுள்ளவராயிருந்தார்.
I am not following Moses.
நான் மோசேயை பின்பற்றுவதில்லை.
I am following Jesus.
நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்.
And you must follow Jesus, not Moses.
நீங்கள் மோசேயை அல்ல இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
God has not called you to be a servant.
உங்களை ஊழியக்காரனாக வேலைக்காரனாக தேவன் அழைக்கவில்லை.
He has called you to serve.
அவர் உங்களை பணி செய்யும்படி அழைக்கிறார்.
Jesus served.
இயேசு ஊழியம் செய்தார்.
But he was not a servant.
ஆனால் ஒரு வேலைக்காரன் அல்ல, ஊழியக்காரன்
அல்ல. The owner's son is working in the shop. He is serving, but he is not a servant.
அந்த கடைக்கு சொந்தக்காரருடைய மகன் அங்கே ஊழியம் செய்கிறான், வேலை செய்கிறான். ஆனால் அவன் வேலைக்காரன் அல்ல.
He is working harder than the other servants.
மற்ற வேலைக்காரர்களை காட்டிலும் கடினமாக உழைக்கிறார்.
But he is a son.
ஆனால் அவர் குமாரன்.
That's how Jesus served his father.
இப்படித்தான் இயேசு தம்முடைய பிதாவுக்கு ஊழியம் செய்தார்.
Morning till night.
காலையிலிருந்து இரவு வரை.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
He served as a son.
அவர் குமாரனாக இருந்து ஊழியம் செய்தார்.
And that's why he was so happy.
ஆகவே தான் மிகவும் சந்தோஷமுள்ளவராய்
இருந்தார். See, those who are working, many of you work in factories.
உங்களிலே அநேகர் தொழிற்சாலைகளிலே பணிபுரிகிறீர்கள். அல்லது மில்லிலே பணிபுரிகிறீர்கள். அலுவலகங்களிலே.
Always people are so unhappy.
எப்பொழுதே மக்கள் சந்தோஷமற்றவர்களாகவே இருக்கிறார்கள்.
They don't give me enough pay.
போதுமான சம்பளம் தருவதில்லை.
The pension is not enough.
பென்ஷன் போதுமானதாக இல்லை.
And they don't give me leave when I want it.
எனக்கு தேவையான பொழுது விடுமுறை கொடுப்பதில்லை.
Always complaint, complaint, complaint.
எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.
All people who work in offices, factories, mills have got some complaint.
அலுவலகத்திலே, தொழிற்சாலைகளிலே, மில்லுகளிலே வேலை செய்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை உண்டு.
That is the condition of many of God's people.
அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்கிறது.
But a son,
ஆனால் ஒரு குமாரன்,
he is so happy.
அவன் சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறான்.
because he is serving as a son.
ஏனென்றால் ஒரு குமாரனாக இருந்து
பணியுடைய
இயேசுக்கு எந்த குறையும் இல்லை.
So I want to say to you,
ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
when we think of this verse that God will supply all your need,
தேவன் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்ற வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது உண்மைதான்.
But there's a difference between the way God supplies the needs of servants and those he supplies the needs of sons.
ஆனால் அவர் தம்முடைய வேலைக்காரர்களுக்கு உரிய தேவைகளை சந்திப்பதற்கும் தம்முடைய குமாரர்களுக்கு புத்திரர்களுக்கு உள்ள தேவைகளை சந்திப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
Supposing you have a shop and you got paid workers,
உங்களுக்கு ஒரு கடை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அதிலே வேலைக்கு ஆட்களை வைத்திருக்கிறீர்கள்.
You may give them some provident fund and some benefits like that,
அவர்களுக்கு வைப்பு நிதியை கொடுப்பீர்கள், அது போல சில உதவிகளை கொடுப்பீர்கள்.
And you may give them a bonus at the end of the year because you're a good man,
வருடத்தின் கடைசியில் போனஸ் அல்லது ஊக்கத்தொகையை கொடுப்பீர்கள் நீங்க நல்ல மனிதனாக இருப்பதனாலே.
But think if you have a son there,
அங்கே ஒரு மகன் இருப்பானே என்றால்
what all you'll give him,
மகனுக்கு என்னெல்லாம் கொடுப்பீர்கள்.
You'll give him everything in your house.
உங்க வீட்ல இருக்க கூடிய எல்லாவற்றையும் மகனுக்கு கொடுப்பீர்கள்.
I want to say to you,
நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
when God wants to supply our needs,
தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க விரும்புகிறார்.
He doesn't treat us like servants.
நம்மை வேலைக்காரர்களைப் போல நடத்துவதில்லை.
He treats us like sons.
நம்முடைய புத்திரர்களாக நம்மை நடத்துகிறார்.
And we must live as sons.
நாமும் குமாரர்களைப் போல மகன்களைப் போல நடக்க வேண்டும்.
We must not try to do business with God.
அவரோடு கூட நாம் வியாபார கண்ணோட்டத்தோடு கூட இடைபடக் கூடாது.
A son will say,
மகன் சொல்வான்,
Father, all that I have is yours.
அப்பா, எனக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுடையது.
And all that you have is mine.
உங்களுடையதெல்லாம் என்னுடையது.
That is how Jesus lived.
இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார்.
See in John chapter 17.
யோவான் 17 அதிகாரம்.
When you think of God supplying all our need,
தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்று எண்ணும்
பொழுது, I believe that verse with all my heart.
இந்த வசனத்தை என் முழு இதயத்தோடு கூட நம்புகிறேன்.
That Jesus can supply all our need.
இயேசு நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும்.
But not as a servant, but as a son.
வேலைக்காரனாக எண்ணி அல்ல, ஒரு மகனாக எண்ணி.
Now see how Jesus lived with the Father in John 17.
யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு தம்முடைய பிதாவோடு கூட எப்படி வாழ்ந்தார் என்று பாருங்கள்.
See his relationship with his Father.
அவருக்கு பிதாவுக்கும் உள்ள உறவை பாருங்கள்.
Verse 10.
10 வசனம்.
All things that are mine, Father, are thine.
யோவான் 17:10. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்.
Read that slowly.
மெதுவாக வாசியுங்கள்.
Everything that is mine is thine.
என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்.
And therefore,
ஆகவே,
everything that is thine is mine.
உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள்.
Now isn't that a good exchange?
இது நல்ல ஒரு பரிமாற்றம் அல்லவா?
I go to God and say, Lord,
ஆண்டவரிடத்தில் போய் நான் சொல்கிறேன்,
everything that I have is yours.
என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள்.
And everything that you have is mine.
உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள்.
That is wonderful.
இது அற்புதமான காரியம்.
See, I'm like a beggar.
நான் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறேன்.
I've got 50 paisa in my tin can.
என்னுடைய பிச்சை பாத்திரத்திலே ஒரு 50 பைசா இருக்குது.
That is my life savings.
இதுதான் என்னுடைய ஆயுட்கால சேமிப்பு.
50 paisa.
50 paisa.
And here is this great king.
இங்கே பெரிய ராஜா.
Who's got crores and crores and crores of rupees.
அவருக்கு கோடிக்கணக்கான பணங்கள் உண்டு.
And he comes to me, the beggar.
பிச்சைக்காரனா இருக்க இடத்துல வருகிறார்.
And says, let's have a joint account.
நாம் இருவருமே சேர்ப்பு கணக்கை வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்.
You give everything you have and I'll give everything I have.
உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ கொடு, எனக்கு உள்ள எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன்.
Should I accept those conditions or not?
இந்த நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா?
I say, sure.
கண்டிப்பாக ஆண்டவரே.
What do I have to give? 50 paisa?
நான் என்ன கொடுக்க வேண்டும்? 50 paisa.
What is he going to put into the account?
அவர் அந்த கூட்டு கணக்கில் என்ன போடப் போகிறார்?
Crores.
கோடிக்கணக்கான ரூபாய்கள்.
Then he says, any of us can sign and take the money.
பிறகு என்ன சொல்கிறார்? நம்மில யார் வேண்டுமானாலும் கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
This is a wonderful way to do have a joint account.
இப்படி கூட்டு கணக்கு வைத்திருப்பது எவ்வளவு அற்புதமான சந்தோஷமான காரியம்.
That is the account I have with God.
இப்படிதமான கணக்கு தான் எனக்கும் தேவனுக்கும் இருக்கு.
I want to say to every one of you who is born again.
மறுபடியும் பிறந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன்,
Don't let the devil rob you of your inheritance.
உங்களுடைய சுதந்திரத்தை பிசாசு தட்டிக்கொண்டு போக வேண்டாம்.
Jesus wants to have a joint account with you.
இயேசு உங்களோடு கூட சேர்ந்து கூட்டு கணக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
You put your 50 paisa and he will put his crores.
உங்களுடைய 50 பைசாவை நீங்கள் அந்த கணக்கிலே போடுங்கள், அவர் கோடிக்கணக்கான ரூபாய் அந்த கணக்கிலே போடுவார்.
And he says, you can sign, I can sign, you can take anything.
நீ வேண்டுமானால் கையெழுத்து போட்டு எடுத்துக்கொள், நானும் கையெழுத்து போட்டு எடுத்துக்கொள்கிறேன் என்று
சொல்கிறார். But if you don't give everything,
ஆனால் எல்லாவற்றையும் நீ கொடுக்காவிட்டால்,
then he will not give anything.
அவர் எதையுமே கொடுக்க மாட்டார்.
Supposing you look at your 50 paisa,
50 பைசாவை பார்க்கிறீர்கள்,
say no, I can't give everything to God.
எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்க முடியாது.
Maybe 10 paisa,
10 பைசா வேண்டுமானால் கொடுக்கிறேன்.
Or tithe, 5 paisa,
அல்லது தசம பாகம் 5 பைசா கொடுக்கிறேன்.
Then there is no promise that God will give you anything.
அப்படியானால் எல்லாவற்றையும் எதையும் கொடுப்பார் என்கிற வாக்குத்தத்தம் இங்கு உங்களுக்கு இல்லை.
Paying tithe is like paying income tax.
தசம பாகம் செலுத்துவது என்பது வருமான வரி செலுத்துவது போல.
ஓ, I have to pay my income tax. Okay.
நான் வருமான வரி இந்த மார்ச் மாதம் வந்து வைத்து கணக்கு கொடுக்க வேண்டுமே.
I have to pay my
வருமான வரி கொடுக்க வேண்டும். நான் சம்பளம் தசமபாகம் கொடுக்க வேண்டும்.
If you have that type of relationship with God,
தேவனோடு கூட இப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு இருக்குமே ஆனால்,
it will be exactly like your relationship with the income tax department.
உங்களுக்கும் வருமான வரி துறைக்கும் என்ன உறவு இருக்கிறதோ அதே உறவுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கும்.
How many of you have a very happy relationship with the income tax department?
உங்களில் எத்தனை பேர் வருமான வரி அலுவலகத்தோடு கூட நல்ல சந்தோஷமான உறவு வைத்திருக்கிறீர்கள்?
They say take what you like and you give us what you like.
வருமான வரி துணையரே உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள், நான் எனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்கிறார்களா?
They'll say no such thing.
அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்வார்கள்.
Income tax says there are rules.
வருமான வரிக்கு என்று சில விதிகள் இருக்கிறது.
Percentage.
அதுல எத்தனை சதவீதம்?
If you get so much more than 1 lakh 10% you have to give tax.
1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் நீங்கள் வாங்குவீர்கள் என்று சொன்னால் அதிலே 10% நீங்கள் வருமான வரியாக செலுத்த வேண்டும்.
They also collect the tithe.
அவர்களும் தசமபாக வாங்குகிறார்கள்.
That is what the preachers are all pastors also saying.
இதே தான் பாஸ்டர்மார்களும் சொல்கிறார்கள்.
Pay your tithe.
உங்கள் தசமபாகத்தை செலுத்துங்கள்.
You got 50 paise give 5 paise to God.
50 பைசா வைத்திருந்தால் 5 பைசாவை தேவனுக்கு கொடு.
What will God give you?
தேவன் உனக்கு என்ன தருவார்?
Nothing because it is income tax.
ஒன்றும் கொடுக்க மாட்டார் ஏனென்று சொன்னால் அது வருமான வரி.
Don't have that type of relationship with God.
அப்படிப்பட்ட உறவை தேவனிடத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம்.
The Lord says, I want you to think you are my wife.
நீ என்னுடைய மனைவியாய் துணையாய் இருக்கிறாய் என்று
எண்ணிக்கொள்ளுங்கள்.
நீ எனக்கு வருமான வரி கொடுக்க வேண்டாம்.
You are my wife.
நீ என்னுடைய மனைவி.
I am your husband.
நான் உன்னுடைய கணவன்.
Let's have a joint account.
நாம் இருவரும் சேர்ந்து கூட்டு கணக்கு வைத்துக்
கொள்வோம். The condition is,
நிபந்தனை என்னவென்றால்,
you must give everything.
நீ எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும்.
Are you willing?
நீ அதற்கு விருப்பமுள்ளவனாய்
இருந்தால், you are willing.
நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக
இருந்தால், God says I'll give everything.
நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்வீர்கள்.
I'll tell you, you are a fool if you don't want to have a joint account with Jesus Christ.
நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இயேசுவோடு கூட கூட்டு கணக்கு எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு புத்தியீனன்.
I have been a believer for 47 years.
47 ஆண்டுகளாக நான் ஒரு விசுவாசியாக இருந்திருக்கிறேன்.
I have never paid a tithe to Jesus Christ.
நான் ஒரு காலம் இயேசுவுக்கு தசமபாகம் கொடுத்ததே இல்லை.
I'll tell you why.
ஏனென்று நான் சொல்கிறேன்.
My wife is married to me for nearly 40 years.
என்னுடைய மனைவி என்னோடு கூட திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆகிறது.
She has never paid any tithe to me.
என்னுடைய மனைவி எனக்கு ஒரு காலம் தசமபாகம் கொடுத்ததில்லை.
I don't ask her every month where's your tithe.
ஒவ்வொரு மாதமும் என்னை மனைவியை பார்த்து தசமபாகம் எங்கே என்று நான் கேட்கிறேனா?
Do you do that with your wife?
உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்களா?
My wife and I have a joint account.
எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கூட்டு கணக்கு இருக்கிறது.
She is not paying income tax to me.
என்னுடைய மனைவி எனக்கு வருமான வரி கொடுப்பதில்லை.
I am her husband.
நான் அவர்களுடைய மனைவி.
That is the relationship Jesus Christ wants to have with you.
இவ்விதமான உறவை தான் உங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார்.
It's a happy relationship.
அது ஒரு சந்தோஷமான உறவு.
Lord, all that I have is yours.
ஆண்டவரே, என்னுடையவைகளெல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள்.
And the result is I've been very happy for 47 years.
அவருடைய விளைவு என்னவென்றால், 47 ஆண்டுகளாக நான் மிகவும் சந்தோஷமுள்ள மனிதனாக இருக்கிறேன்.
Just like I have never paid my tithe for 47 years.
47 ஆண்டுகளாக நான் தசமபாகம் செலுத்தாமல்
இருந்ததால், in all my life I have never told other people to pay that tithe.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மற்ற ஜனங்களிடத்தில் தசமபாகம் கொடுங்கள் என்றும் நான் சொன்னதில்லை.
I've said give everything.
எல்லாவற்றையும் கொடுங்கள் ஆண்டவருக்கு.
Don't give tithe but give everything.
தசமபாகத்தை மட்டும் கொடுக்க வேண்டாம், எல்லாவற்றையும் கொடுங்க.
Have a joint account with God.
தேவனோடு கூட நீங்கள் கூட்டு கணக்கை வைத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே,
anything I have that you want you can have it.
ஆண்டவரே, நான் வைத்திருக்கிற எது உமக்கு வேண்டுமானாலும் நீர் எடுத்துக்கொள்ளும்.
Once the Lord told me to go to Singapore.
ஒருமுறை ஆண்டவர் சிங்கப்பூருக்கு போகச் சொன்னார்.
Nobody invited me.
என்னை யாரும் அங்கே கூப்பிடவில்லை.
But I had a burden one day to go.
ஒரு நாளே அங்கே போக வேண்டும் என்கிற ஒரு பாரம் எனக்கு உண்டானது.
I didn't have any money.
எனக்கு அப்பொழுது பணம் எதுவும் இல்லை.
I had a moped.
எனக்கு moped இருந்தது, சிறு இருசக்கர வண்டி.
So I sold it.
ஆகவே அதை நான் விற்றேன்.
Took the money and bought my ticket to go to Singapore.
அந்த வண்டியை விற்று சிங்கப்பூருக்கு செல்வதற்கு ஒரு டிக்கெட்டை வாங்கினேன்.
Many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக.
There was a friend of mine who allowed me to stay in the guest house of one church.
அங்கே ஒரு சபையில் உள்ள விருந்தினர் அறையில் என்னை தங்க வைப்பதற்கு எனக்கு ஒரு நண்பர் அங்கே இருந்தார்.
I did not know why I went there.
ஏன் நான் அங்கே சென்றேன் என்று எனக்கு தெரியாது.
So Sunday morning I went to the church.
ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த சபைக்கு நான் சென்றேன்.
I said okay, let me attend this church service.
சரி, இந்த சபையில் நான் போய் ஆராதனையில் பங்கு கொள்வோம் என்று சொல்லி போனேன்.
That day one preacher was supposed to come from Europe to preach in that church.
அந்த நாளிலே ஐரோப்பாவிலிருந்து ஒரு பிரசங்கியார் அந்த சபையில் வந்து செய்தி கொடுக்க வேண்டியிருந்தது.
But his plane was delayed so he couldn't come.
அவருடைய விமானம் காலதாமதமானபடியாலே அவர் சரியான நேரத்திற்கு அந்த சபைக்கு வர முடியவில்லை.
So there was nobody to preach.
ஆகவே அங்கே பிரசங்கிப்பதற்கு யாரும் இல்லை.
And all these pastors and preachers need at least 1 week to prepare their message.
அங்குள்ள பாஸ்டர்கள் எல்லாம் பிரசங்கர்கள் எல்லாம் செய்தியை தயாரிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு வாரமாகிலும் அவர்களுக்கு வேண்டும்.
So what to do?
என்ன செய்வது?
So this brother told the elders.
என்னுடைய நண்பர் அங்குள்ள மூப்பரிடத்திலே சொன்னார்.
There is one brother here from India, Zach Poonen. You can ask him.
இந்தியாவில் இருந்து ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவர் பெயர் ஜாக் புனன். ஜாக் புனன், அவரை நீங்கள் பிரசங்கிக்க சொல்லுங்கள் என்று
கேட்டார். So they asked me. Short notice, half an hour, will you preach?
அரை மணி நேரம் தான் எனக்கு நேரம் கொடுத்தார்கள், நீங்கள் பிரசங்கிக்க முடியுமா என்று
கேட்டார்கள். So I got up and preached.
ஆகவே நான் அங்கே எழுந்திருந்து பிரசங்கித்தேன்.
And it was really like a revival there.
அங்கே ஒரு பெரிய எழுப்புதலே வந்தது.
And the elders were so excited.
அங்குள்ள மூப்பர்கள் எல்லாரும் பரவசம் அடைந்தார்கள்.
And they came and asked me.
என்னிடத்தில் வந்து கேட்டார்கள்.
We want to arrange 3 days special meetings. Will you speak?
மூன்று நாட்கள் விசேஷத்த கூட்டங்களை ஒழுங்கு செய்ய நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் அதிலே பேசுவீர்களா என்று கேட்டார்.
I said sure.
கண்டிப்பாக பேசுவேன் என்று
சொன்னேன். 3 days special meeting.
மூன்று நாட்கள் தொடர்ந்து கூட்டம் நடந்தது.
And like that.
அதுபோல
we started a small church there.
அங்கே ஒரு சபையும் ஆரம்பிக்கப்பட்டது.
Now, I never knew all that.
இதெல்லாம் எனக்கு தெரியாது.
I didn't pay my tithes to God.
நான் என்னுடைய தசமபாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை.
I sold my moped and went to serve the Lord.
என்னுடைய இருசக்கர வண்டியை விற்று நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாய் சென்றேன்.
But God had a wonderful plan.
ஆகவே தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருந்தார்.
I'll tell you this.
நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you give everything to God.
நீங்கள் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தால்.
And don't calculate like paying income tax.
வருமான வரி கொடுப்பது போல கணக்கு போட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருந்தால்.
You will have some amazing experiences with God.
தேவனோடு கூட உங்களுக்கு வியக்கத்தக்க அனுபவங்கள் உண்டாகும்.
Now when I sold my moped, it's because not because I had so much money.
எனக்கு நிறைய பணம் இருக்கிறபடினாலே அல்ல.
If I had enough money in my bank account, I would have written a check for my ticket from there. I didn't have that.
எனக்கு போதுமான பணம் வங்கியில இருந்தது என்று சொன்னால் ஒரு செக் எழுதி பணத்தை எடுத்திருப்பேன். அங்கே பணம் இல்லை.
I had to sell my moped to get my ticket.
ஆகவே தான் நான் டிக்கெட்டை வாங்குவதற்கு என்னோட இருசக்கர வண்டியை விற்க வேண்டியிருந்தது.
Do you think I lost something by giving that to God?
அதே தேவனுக்கு கொடுத்தபடினாலே நான் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டேனா?
There were so many people who could be blessed.
अनेक மக்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக
இருந்தார்கள். I never knew that when I went there.
நான் அங்கே சென்றபோது எனக்கு அது தெரியாது.
I want to say to you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you have a joint account with God, God will do amazing things in your life.
நீங்கள் தேவனோடு கூட ஒரு கூட்டு கணக்கை வைத்துக்கொண்டால் தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும்.
God will supply all your needs.
தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார்.
Now you know in the New Testament it speaks a lot about believing.
புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தை குறித்து நம்புவதை குறித்து
all things are possible to him who believes.
நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
I was quoting this verse yesterday in Mark chapter 9.
மார்க் 9 ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை நான் சொன்னேன்.
All things are verse 23. Mark 9:23 all things are possible to him that believes.
மார்க் 9 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்திலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
When I read a verse like that,
இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது
I say Lord,
ஆண்டவரே,
I really want to know what it means to believe.
ஆண்டவரே, விசுவாசிக்கிறது என்றால் என்ன என்பதை உண்மையாலுமே நான் அறிந்து கொள்ள
விரும்புகிறேன். Because if I discover that secret,
அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து விட்டால்
everything is possible for me.
எனக்கு எல்லாம் கூடுமே.
I can solve every problem.
எல்லா பிரச்சனையும் என்னால தீர்க்க முடியுமே.
Because God can solve every problem.
என்றால் தேவனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
I'll tell you something honestly about my life.
நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நேர்மையாக நான் உன்னை சொல்கிறேன்.
I'm not telling you a lie.
நான் ஒரு பொய் சொல்லுவதில்லை.
I am not afraid of facing any problem in the future.
எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் சந்திப்பதற்கு நான் ஒரு காலம் பயப்படுவதே இல்லை.
Because of one reason.
ஒரே ஒரு காரணத்தின் மூலமாய்.
It's not because I know some chief minister or IG of police or anything. I don't know anybody.
எனக்கு முதல் மந்திரியை தெரியும் அல்லது போலீஸ் அதிகாரியை தெரியும் என்பதனாலே அல்ல.
It's because I've got a father in heaven.
எனக்கு பரலோகத்திலே ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதனால்.
He's greater than all the IG of police and chief minister and president of India.
போலீஸ் IG அல்லது இந்திய ஜனாதிபதி அல்லது முதல் மந்திரி இவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவர் அவர்.
I have a father in heaven.
எனக்கு பரத்திலே ஒரு தகப்பன் உண்டு.
Who can solve any problem.
எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் அவர் தீர்க்க முடியும்.
That is why I'm not afraid of any problem.
ஆகவே தான் நான் எந்த பிரச்சனையை குறித்தும் நான் பயப்படுவதில்லை.
And because I have faced many problems in the last 47 years.
ஏனென்றால் நான் 47 ஆண்டுகளாக பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.
Every problem my father solved it.
அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் என்னுடைய பரம தகப்பன் தீர்த்து வைத்திருக்கிறார்.
I face problems in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.
I face problems in my health.
என்னுடைய ஆரோக்கியத்திலே பிரச்சனையை சந்தித்திருக்கிறேன்.
I face problems in my children.
என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.
I face problems in all our churches.
என்னுடைய சபைகளிலே உள்ள பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.
I face problems in my business.
என்னுடைய தொழிலிலே பிரச்சனையை சந்தித்திருக்கிறேன்.
But every problem God solved.
ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விட்டது.
Is there any problem that God cannot solve?
தேவனால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை ஏதும் உண்டா?
Any problem?
எந்த பிரச்சனையாவது உண்டா?
What is the message you read from the gospels?
சுவிசேஷங்களிலே எந்த செய்தியை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
People came to Jesus with any problem.
ஜனங்கள் எந்த பிரச்சனையை வைத்தும் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் வந்தார்கள்.
He always solved it.
எல்லா பிரச்சனையும் இயேசு தீர்த்து வைத்தார்.
There's no wine in the marriage.
அங்கே திருமணத்திலே திராட்சை ரசம் இல்லை.
Come, I'll solve it.
வா, நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார்.
Somebody's child is dead.
அவருடைய குழந்தை இறந்து விட்டது.
I'll solve it.
அதை தீர்த்து வைக்கிறேன்.
There's not enough food for 5000 people.
5000 பேருக்கு போதுமான ஆகாரம் இல்லை.
I'll solve it.
நான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்.
There's no boat to go across on the water.
இந்த தண்ணீரை கடந்து போவதற்கு படகு இல்லை.
Okay, he'll walk on the water.
சரி, வாங்கள் நாம் நடப்போம்.
I read these gospels.
இந்த சுவிசேஷ செய்திகளை எல்லாம் நான் வாசிக்கிறேன்.
And I say, Lord Jesus, are you the same today?
ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீரா?
Yes, he is the same.
ஆம், அவர் மாறாதவராய் இருக்கிறார்.
The one message I get from all the gospels is this.
Ella suvisheshangalilum naan petrukolugira oru seidhi enna venil.
Jesus can solve every problem.
Yesuval endha prachaniyum theerka mudiyum.
Isn't that in your Bible also?
Ungale vedagamathiley mad illaya?
Why did God allow the disciples to face so many problems?
Yen thammudaiya shishyargal pala prachanigalai sandhikka mudiyai devan anumathithar.
To teach them that he can solve every problem.
Avaral ella prachaniyum theerka mudiyum endradhai bodhippadharkaga.
Supposing there were no problems in the gospels.
Suvisheshangalile prachaniye illai endru veithukolluvom.
Supposing the gospel stories were like this.
Indha suvisesha kadhaigal ellam ipdi irukkirathu endru veithukolluvom.
Yeah, Jesus and his disciples went for a marriage in Cana.
இயேசுவும் சீஷர்களும் கானா ஒரு கல்யாணத்துக்கு சென்றார்கள்.
But there was plenty of wine there, so they didn't have any shortage. They had a good time and came home.
திரளான திராட்சை ரசம் அங்கே இருந்தது, அவர்களுக்கு குறைவு ஏற்படவில்லை. எல்லாரும் நன்றாக திராட்சை ரசம் குடித்துவிட்டு திருமணத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள்.
Then Jesus got into a boat one day to cross the sea.
ஒருமுறை இயேசு கடலை கடந்து செல்ல முடியாக படகில் ஏறினார்.
And the sea was very calm.
அந்த கடலிலே அமைதியாக இருந்தது.
And they safely went to the other side.
அவர்கள் பத்திரமாக அடுத்த கரைக்கு சென்று விட்டார்கள்.
And then one day Jesus was preaching to 5000 people.
ஒரு நாளில் 5000 பேருக்கு இயேசு பிரசங்கித்தார்.
There was no food.
அங்கே ஆகாரம் இல்லை.
But then there were many shops that were open so they could go and buy food and there was plenty of food.
ஆனால் அங்கே நிறைய கடைகள் திறக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் அங்கே போய் சாப்பாடு வாங்கி நன்றாக சாப்பிட்டுட்டு போய் விட்டார்கள்.
Even the Sunday school children will say, we are not interested in listening to all these boring stories. What type of story is this?
Sunday school பிள்ளைகள் கூட என்ன கதையெல்லாம் போர் அடிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம், வேற கதை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள்.
But thank God the gospel is not like that.
ஆனால் சுவிசேஷம் அப்படி இல்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி. இல்லவே இல்லை.
They go to the marriage, there's not enough wine.
திருமணத்துக்கு செல்கிறார்கள், போதுமான திராட்சை ரசம் இல்லை.
They cross the sea, there is a storm.
அவர்கள் கடலை கடந்து செல்லும் பொழுது அங்கே புயல் உருவாகிறது.
The people come, there's no food.
ஜனங்கள் வரும்பொழுது ஆகாரம் இல்லை.
It is problem, 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 problem.
அங்கே பிரச்சனை, 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 பிரச்சனை தான்.
But every time Jesus solves it, solves it, solves it, solves it.
எல்லா நேரங்களிலும் இயேசு அந்த பிரச்சனை தீர்த்து 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 வைக்கிறார்.
Do you find one problem in the Gospels that Jesus could not solve?
இயேசுவால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகிலும் சுவிசேஷங்களை நீங்கள்
பார்த்தீர்களா? You read, 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 see if there's one problem he could not solve.
திரும்ப 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 வாசித்து பார்த்து அவரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்று தேடி பாருங்கள்.
There was no problem he could not solve.
அவரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையும் இல்லை.
But there are some problems that he did not solve.
ஆனால் சில பிரச்சனைகளை அவர் தீர்க்கவில்லை.
See Matthew chapter 13.
மத்தேயு 13 ஆம் அதிகாரம்.
And verse 58.
58 ஆம் வசனம்.
Here were some problems that he could have solved but he did not solve.
இங்கே அவரால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்க முடியும், ஆனால் அவர் தீர்க்கவில்லை.
It's a very sad verse.
மிகவும் துக்கமான ஒரு வசனம்.
He did not do many miracles there because of their unbelief.
அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று 13:58 மத்தேயுவில் வாசிக்கிறோம்.
Did they need a miracle?
அவர்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டதா?
Yes.
ஆம், தேவைப்பட்டது.
Was he able to do the miracle?
அந்த அற்புதங்களை அவர் செய்ய அவருக்கு திறமை இருந்ததா?
Yes.
ஆம், இருந்தது.
Did he do it?
அவர் செய்தாரா?
No.
இல்லை.
Do you need a miracle?
உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா?
Yes.
ஆம், தேவை.
Can Jesus do that miracle?
இயேசு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியுமா?
Yes.
ஆம், செய்ய முடியும்.
Does he do it?
அவர் செய்கிறாரா?
No.
இல்லை.
Why?
ஏன்?
Because of their unbelief.
அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம்.
I know that in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே.
In the early part of my life.
என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலே.
Because I grew up in the brethren assemblies.
நான் பிரதரன் அசெம்பிளி என்ற ஒரு சபையிலே வளர்ந்தேன்.
I heard God doesn't do any miracles now.
இப்பொழுதெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்வதில்லை என்றதான ஒரு போதனை அவர்கள் வைத்திருந்தார்கள்.
Don't pray for all those things.
அவை அற்புதங்களுக்காகலாம் ஜெபிக்க வேண்டாம்.
Because God doesn't do it.
தேவன் அதை செய்வதில்லை என்று சொன்னார்கள்.
It's all finished. First century only he did those things.
முதல் நூற்றாண்டிலேயே ஆண்டவர் அற்புதங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று போதித்தார்கள்.
Jesus Christ is not the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இல்லை என்று சொன்னார்கள்.
And I believed that for many years.
அநேக ஆண்டுகளாக நானும் அதை நம்பி வந்தேன்.
And so many years I did not experience anything.
அநேக ஆண்டுகளாக நான் ஒன்றையும் அனுபவிக்காமல் வாழ்ந்து வந்தேன்.
Because I didn't believe.
என்னால் நான் விசுவாசிக்கவில்லை.
I had needs in my life.
என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகள் இருந்தது.
And Jesus could have met that need.
இயேசு அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்திருந்திருக்க முடியும்.
But I didn't believe that he could do it.
ஆனால் அவரால் அதை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கவில்லை.
So he never did it.
அவர் அதை செய்யவே இல்லை.
You know, whenever you go to Jesus and ask him for something,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் ஒன்றை கேட்கிறீர்களோ,
he will ask you a question.
அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி
கேட்பார். Supposing you go to the Lord.
நீங்கள் ஆண்டவரிடத்தில் போகிறீர்கள்.
Lord, please do this for me.
ஆண்டவரே, தயவு செய்து எனக்காக செய்யும்.
I don't care what the problem is.
என்ன பிரச்சனையா இருந்தாலும்
பரவாயில்லை. Serious problem in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சீரிய
பிரச்சனை. Lord, please help me with this problem.
ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு பெரிதா இருக்கது, உதவி செய்யும்.
Before he solves your problem,
அவர் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பதாக,
he will ask you one question.
அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார்.
Here is the question.
இங்கே அந்த கேள்வி இருக்கிறது.
Matthew chapter 9,
மத்தேயு 9 அதிகாரம்,
verse 28.
28 வசனம்.
This is the question.
இங்கே தான் அந்த கேள்வி இருக்கிறது.
You come to the Lord with a problem.
ஆண்டவரிடத்தில் ஒரு பிரச்சனையோடு கூட வருகிறீர்கள்.
Financial problem.
பொருளாதார பிரச்சனை.
Physical problem.
சரீர பிரகாரமான பிரச்சனை.
Spiritual problem.
ஆவிக்குரிய பிரச்சனை.
Any problem.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி.
Lord, I want you to do this for me.
ஆண்டவரே, நீர் எனக்காக இதை செய்ய வேண்டும்.
Lord, I want you to help. I want you to deliver me from my anger.
ஆண்டவரே, என்னுடைய கோபத்திலிருந்து நீர் என்னை விடுதலை ஆக்க வேண்டும்.
I want you to deliver me from my lust.
என்னுடைய இச்சையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும்.
And I want you to deliver me from my financial debt which I've had for so many years.
அநேக ஆண்டுகளாக எனக்கு இருக்கக்கூடியதன கடன் சுமையை ஆண்டவரே நீக்க வேண்டும்.
And these people are unrighteously taking me to court.
ஆண்டவரே, இந்த மக்கள் அநீதியாக என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து செல்கிறார்கள். எனக்கு உதவி செய்யும்.
Having some sickness, Lord, in my home, please.
ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உதவி செய்யும்.
God is interested in all those problems.
எல்லா பிரச்சனைகளிலுமே தேவன் விருப்பமுள்ளவராக
இருக்கிறார்.
அதை தீர்ப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்கிறார்.
What is the question?
அந்த கேள்வி என்ன?
Matthew 9 verse 28.
மத்தேயு 9 அதிகாரம் 28
வசனம். Last part.
அந்த கடைசி பகுதி.
Do you believe that I am able to do this for you?
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா?
Not are you able to do it, that is not the question.
உங்களாலே அதை செய்ய முடியுமா என்ற கேள்வி அல்ல.
That the answer I can give is straight away, no, I can't.
அது என்னாலே முடியாது என்று நீங்கள் சொல்லி விடலாம்.
That is not the question.
அது கேள்வி அல்ல.
Do you believe that I can do this for you?
இதை உங்களுக்கு நான் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார்.
You say, well, Lord,
ஆண்டவரே,
I'm not sure.
எனக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை.
I don't know whether you can do this for me.
இது எனக்காக செய்வீரா என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே.
Then I won't do it.
அப்படியால் நான் செய்ய மாட்டேன் என்று
சொல்லி விடுவார். Live with that problem.
நீ அந்த பிரச்சனையோடு கூடவே வாழ்ந்து கொண்டிரு.
You know, that is why many believers are living with many problems in their life.
உங்களுக்கு தெரியுமா, अनेक விசுவாசிகள் இதினமத்தமாக தான் பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.
In the Old Testament there's a story like this.
பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு கதை இருக்கிறது.
The children of Israel came to the borders of the promised land.
இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தினுடைய எல்லைக்கு வந்தார்கள்.
The Lord said, go and take the land.
நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று
சொன்னார். Moses sent 12 spies into the land.
மோசே 12 பேரை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார்.
They came back.
அவள் திரும்பி வருகிறார்.
They said, this is a beautiful land.
இது அருமையான தேசம்.
Much better than Egypt.
எகிப்தை காட்டிலும் வளமான தேசம்.
I have never seen such a land.
இப்படிப்பட்ட தேசத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை.
Flowing with milk and honey.
அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
Look at these grapes, we have brought such huge grapes.
நாங்கள் கொண்டு வந்த திராட்சை குலைகளை பாருங்கள், எவ்வளவு பெரிதா இருக்கிறது.
But we can't go there.
ஆனால் அங்கே உள்ளே போக முடியாது.
Because the people who living there are so big, 9 feet tall.
அங்கே வாழுகிற மக்கள் எல்லாரும் 9 அடி உயரமான மனிதர்களாக இருக்கிறார்கள்.
We can't go.
நாம் அங்கே போக முடியாது.
So some people ask them this question.
இந்த கேள்வி கேட்கிறார்கள்.
Do you believe that God can overcome these big 9 foot giants there?
அங்கே 9 அடி உயரமுள்ளதான ராட்சதர்களை தேவன் மேற்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Not sure.
எங்களுக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை என்று சொல்கிறார்கள்.
But Joshua and Caleb, two people said.
ஆனால் யோசுவாவும் காலேபும் இரண்டு பேர் சொல்கிறார்கள்.
Yes, we believe.
நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
We believe God can overcome those 9 foot giants.
அந்த 9 அடி உயரமுள்ள ராட்சதர்களை தேவன் மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
And the other 10 men who went to look at the land.
அந்த தேசத்தை வேவு பார்க்க சென்ற மற்ற 10 பேர்.
We can't do it.
எங்களால் இதை செய்ய முடியாது.
And you know what the Bible says?
வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா?
All the 600,000 people joined with the 10 men.
அந்த 600,000 மக்களும் இந்த 10 மனிதரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள்.
They said, no, we won't go.
நாம் அந்த தேசத்துக்கு போக மாட்டோம் நாங்கள்.
The Bible says.
வேதம் சொல்கிறது.
God was so angry with the whole 600,000 people.
அந்த 600,000 மக்கள் மீது தேவன் கோபமடைந்தார்.
Why was he angry?
ஏன் அவர் கோபப்பட்டார்?
Did they commit adultery?
அவர்கள் விபச்சாரம் செய்தார்களா? இல்லை.
Did they murder somebody?
யாரையாவது கொலை செய்தார்களா? இல்லை.
Did they steal some money?
பணத்தை திருடினார்களா? இல்லை.
You may say, I have not committed adultery.
Naan vyasaram seiyavillai.
I am not committing murder.
Naan kolai seiyavillai.
I am not stealing.
Thiradavillai.
But God is still angry with you.
Analum devan ungal meedhu innum kobamai irukkar.
Why was he angry with those people?
Yen andha janangal meedhu devan kobamai irundhar.
They did not kill, they did not steal, they did not commit adultery.
Avargal kolai seiyavillai, thiradavillai, vyasaram seiyavillai.
They prayed.
Avargal jebithaar.
They gave their tithe.
தசமபாகம்
செலுத்தினார். But God was angry with them.
ஆனாலும் தேவன் அவர்கள் மீது கோபமாக இருந்தார்.
You can pray and you can give your tithe and God will be angry with you.
நீங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், ஆனாலும் தேவன் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்.
Why was he angry with them?
ஏன் அவர்கள் மீது தேவன் கோபமாக இருந்தார்?
Because they insulted him by saying these giants, you cannot conquer these giants.
இந்த ராட்சதர்களை நீர் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு நிந்தனை கொண்டு வந்தார்கள்.
That is an insult to God.
அது தேவனுக்கு வந்த ஒரு நிந்தை.
And many Christians are insulting God.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் தேவனுக்கு அபகீர்த்தி உண்டாக்குகிறார்கள்.
When they say God cannot solve this problem.
தேவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று சொல்கிறார்கள்.
My anger.
என்னுடைய கோபத்தை.
It's too big.
அது மிகப்பெரியது.
God cannot overcome it.
தேவனால் அதை ஜெயிக்க முடியாது.
My lust is so big. God cannot overcome it.
என்னுடைய இச்சை மிகவும் பெரிதாக இருக்கிறது. தேவனால் அதை மேற்கொள்ள முடியாது.
My debt problem is so big.
என்னுடைய கடன் பிரச்சனை மிகவும் பெரிதாக இருக்கிறது.
God cannot solve.
தேவனால் இதை தீர்க்க முடியாது.
This sickness is so terrible, even God cannot heal it.
இந்த வியாதியானது மிகவும் கொடிதாக இருக்கிறது. தேவனாலும் கூட சுகப்படுத்த முடியாது.
You insult God like that?
இப்படி நீங்கள் சொல்வதனாலே நீங்கள் தேவனுக்கு தேவனை நிந்திக்கிறீர்களா?
God says according to your faith be it unto you, you will not get anything from it.
உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகக்கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது.
You know that's what the word of God says.
தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
James chapter 1.
யாக்கோபு 1 அதிகாரம்.
James chapter 1 says.
யாக்கோபு 1 அதிகாரம்.
That when you pray and you don't believe,
நீங்கள் ஜெபித்து விசுவாசிக்காவிட்டால்,
James 1:6,
யாக்கோபு 1 அதிகாரம்,
when you ask God for something, ask in faith.
நீங்கள் தேவனிடத்தில் ஏதாவது கேட்டால் விசுவாசத்தோடு கேளுங்கள்.
Without any doubting,
சந்தேகப்படாமல் கேளுங்கள்.
Because if the one who doubts,
சந்தேகப்படுகிறவன்,
is like the surf of the sea, driven, tossed in the, by the wind.
சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாக இருக்கிறான்.
You ask God for something.
தேவனிடத்தில் ஒன்றை கேட்கிறீர்கள்.
Any problem.
எந்த பிரச்சனையா இருந்தாலும்.
God, please solve it.
ஆண்டவரே இதை தீர்த்து வையும்.
And you doubt.
நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்.
Oh, I don't know whether God will solve it or not.
தேவனால் இதை தீர்க்க முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
See what it says in verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Don't expect that you will get anything from the Lord.
அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
Is that in your Bible or not?
உங்களுடைய வேதாகமத்தில் அது இருக்கிறதா இல்லையா?
Ask God for something.
தேவனிடத்தில் ஒன்றை கேட்கிறீர்கள்.
You're tossed, you're doubtful, 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 just like a boat tossed in the sea.
ஒரு படகு கடலிலே அலைபடுகிறது போல ஆடுகிறது போல நீங்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள்.
You know how these little boats are tossed in the sea?
சிறு படகுகள் கடலில் எப்படி ஆடுகிறது என்று தெரியுமா?
Yes Lord, I think you can do it.
ஆமாண்டவரே உங்களால் செய்ய முடியும் என்று நம்புகிறேன்.
No, I'm not sure.
இல்ல இல்ல ஆண்டவரே உங்களை என்ன உங்களால் முடியாது எனக்கு தெரியும் நிச்சயம் இல்லை.
No, I think you can do it.
ஆண்டவரே உங்களால் முடியும்.
No, I'm not so sure.
இல்ல இல்ல எனக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை.
I think you can do it Lord.
ஆண்டவரே உங்களால் செய்ய முடியும்.
No, I'm not sure.
எனக்கு நிச்சயம் இல்லை.
What will you get?
உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
Verse 7 says nothing.
ஏழாம் வசனம் சொல்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது.
You know sometimes
சில சமயங்களிலே
at night
இரவு நேரங்களிலே
I look up into the heavens
நான் வானங்களை பார்க்கிறேன்
and I will really recommend that you do that
நீங்களும் அதை செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்
sit outside your house
வீட்டுக்கு வெளியே போய்
go to some field
அல்லது ஒரு வயல்வெளியிலே அல்லது மைதானத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள்
look at the heavens at night
இரவு நேரங்களிலே வானத்தை அண்ணாந்து பாருங்கள்
I do that sometimes
நான் சில சமயங்களில் அப்படி செய்கிறேன்
and I see the stars
நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன்
and I know these stars are millions of miles away
எவ்வளவோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே அந்த நட்சத்திரங்கள் காணப்படும்
they are bigger than this earth but they look so small
இந்த பூமியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரியவைகள் ஆனாலும் சிறியவைகளாக காட்சியளிக்கிறது
and so many stars
எவ்வளவோ நட்சத்திரங்கள்
so many millions of miles
எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால்
and earth is like a small speck of dust in this universe
இந்த அண்ட சராசரத்திலே இந்த பூமியானது சிறு தூசியை போல இருக்கிறது
And my heavenly Father, God Almighty, runs this universe.
என்னுடைய பரலோக பிதா சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த அண்ட சராசரத்திற்கு சொந்தக்காரர்.
Almighty God runs this universe.
சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகிறார்.
And in this huge universe,
இந்த பெரிய அகன்ற அந்த அண்ட சராசரத்திலே,
there is a small speck of dust called Earth.
அதிலே ஒரு சிறு தூசி, அதுதான் பூமி என்று அழைக்கப்படுகிறது.
This earth is like a small speck of dust.
இந்த பூமியானது ஒரு சிறு தூசியை போல இருக்கிறது.
And on this speck of dust,
அந்த தூசியின் மேலே,
is still smaller speck of dust called me.
அதிலே இன்னும் சிறிய துகளாக நான் இருக்கிறேன்.
And I have got a problem.
எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது.
And I am thinking,
நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்,
this almighty God cannot solve this problem.
சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா?
What a joke.
என்ன ஜோக் பாருங்கள்.
He runs this universe and he can't solve my small problem.
அந்த சராசரத்தையே அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிறு பிரச்சனை அவரால் தீர்க்க முடியாதா?
Okay, let me use another illustration.
இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Have you seen these ants sometimes crawling on the ground carrying say one grain of rice?
ஒரு சிறு அரிசி துண்டை தூக்கி கொண்டு எறும்பு அப்படியே தரையிலே நூறு போகிறதை பார்த்திருக்கீங்க?
One grain of rice is about 3 times the size of the ant.
அந்த ஒரு அரிசி பருக்கை அந்த எறும்பை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான எடை உள்ளது.
Carrying this rice.
அப்படியே அதை தூக்கி கொண்டு பாரத்தோடு நடந்து போகிறது.
Supposing that ant could speak.
அந்த எறும்பு இப்படி பேசுகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
Say brother Zack.
சகோதரர் ஜாக் அவர்களே.
Can you help me carry this burden?
இந்த இவ்வளவு பெரிய பாரத்தை நான் தூக்கிட்டு போறேனே, என்ன நீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா?
One grain of rice, it's so heavy.
ஒரு அரிசி பருக்கை, அதை எனக்கு உதவி செய்ய முடியுமா?
I say, what a joke that is.
இது என்ன ஜோக் என்று சொல்லி நான் சொல்கிறேன்.
I can carry a sack of rice and take it for you.
உனக்கு என்று ஒரு மூட்டை அரிசியை கூட தூக்கி கொண்டு வருவேன்.
No, brother Zack, this is very heavy. You don't realize.
இது எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது ஜாக் அவர்களே.
It takes me 5 hours to go from one end of the room to the other end of the room.
இந்த ஒரு ரூமிலே ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை செல்வதற்கு 5 மணி நேரங்கள் ஆகிறது.
I'm not sure whether you can help me. This is heavy. You don't realize how heavy this is.
இந்த அரிசி பருக்கு எவ்வளவு கனமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஜாக் அவர்களே. ரொம்ப கஷ்டம்.
I think that is how we pray to God.
இப்படி தான் நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம்.
Lord, this big problem.
இந்த பிரச்சனை,
this big thing Lord,
அது பெரிய காரியம்.
You don't realize how heavy it is.
எவ்வளவு பாரமா இருக்குதுன்னு உமக்கு தெரியாது.
Can you please solve it for me?
ஆண்டவர் எனக்காக நீர் தீர்த்து வைக்க முடியுமா?
You don't believe that almighty God can solve your problems?
சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று உங்களுக்கு விசுவாசம் இல்லையா?
You insult God by saying that he cannot solve your little carry your little grain of rice.
உங்கள் சிறு அரிசி பருக்கையை தூக்கி கொண்டு போகிறீர்கள், அதை தேவனாலே உதவி செய்ய முடியாது என்று எண்ணுவதற்கு நீங்கள் அவரை நிந்திக்கிறீர்கள்.
You receive nothing from the Lord.
அப்படியானால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
I am asking all of you.
உங்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன்.
To change your attitude to God today.
இன்றைக்கு தேவன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை மனோபாவனையை மாற்றிக் கொள்ளுங்கள்.
Be like Joshua and Caleb.
யோசுவா காலேபை போல இருங்கள்.
And say Lord,
ஆண்டவரே,
you can solve every problem.
நீர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும்.
Spiritual problem,
ஆவிக்குரிய பிரச்சனை,
intellectual problem,
அறிவு சம்பந்தமான பிரச்சனை,
physical problem,
சரீர பிரகாரமான பிரச்சனை,
every problem,
எந்த பிரச்சனையா இருந்தாலும்.
What are my spiritual problems?
என்னுடைய ஆவிக்குரிய பிரச்சனைகள் என்ன?
Maybe my anger,
என் கோபமா இருக்கலாம்,
maybe my lust,
என் இச்சைகளா இருக்கலாம்,
maybe I can't forgive somebody,
யாரையாவது மன்னிக்க முடியாத பிரச்சனை,
it can be a very heavy thing,
அது ஒரு பாரமான பிரச்சனை.
Just like this one grain of rice is so heavy for this ant.
அந்த எறும்புக்கு ஒரு அரிசி பருக்கு எவ்வளவு கனமாக இருப்பது போல.
Yeah, it is really heavy for that ant.
உண்மையாலுமே அந்த எறும்புக்கு அது ஒரு கனமான பாரம் தான்.
That problem is may be really heavy for you.
நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பாரமான பிரச்சனை.
But I can lift that grain of rice with my little finger.
அந்த அரிசியை நான் ஒரு சுண்டுவிரலை வைத்து தூக்கி விட முடியும்.
And God can lift your problem with his little finger.
தேவனும் தம்முடைய சுண்டுவிரலை வைத்து உங்களை பிரச்சனை அகற்றி விட முடியும்.
You must believe that.
நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும்.
It's heavy for you.
உங்களுக்கு வேண்டுமானால் அது பாரமா இருக்கலாம்.
It's not heavy for God.
தேவனுக்கு அது ஒருபோதும் பாரமா இல்லை.
Spiritual problem.
ஆவிக்குரிய பிரச்சனை.
Intellectual problem.
மன சம்பந்தமான பிரச்சனை.
You know when my children used to study for their examination.
என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுக்காக ஆயத்தம் பண்ணும் பொழுது
I used to write this verse on a card and put it on their front of their table.
நான் ஒரு அட்டையிலே இந்த வசனத்தை எழுதி அவர்கள் படிக்கும் மேஜைக்கு முன்பாக வைப்பேன்.
When they were in school.
அவர்கள் ஸ்கூலிலே படித்துக்
கொண்டிருக்கும்போது. Daniel chapter 1 verse 17.
தானியேல் 1 அதிகாரம் 17 வசனம்.
It's a wonderful verse for children who are studying for examination.
பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வசனம்.
There is an answer in this book for every problem you can ever face in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதற்கு ஒரு தீர்வு இந்த வேதாகமத்திலே உண்டு.
See what this verse says.
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
As for these four young men,
இந்த நான்கு வாலிபர்களை குறித்த விஷயத்திலே,
I also had four young men in my house.
என்னுடைய வீட்டிலே எனக்கும் நான்கு பையன்கள்.
So I wrote this there.
ஆகவே நான் இந்த வசனத்தை
எழுதினேன். For these four young men,
இந்த நான்கு வாலிபர்கள்,
God gave them knowledge and intelligence in every branch of literature and wisdom.
அவர்களுக்கு சகல ஞானத்திலேயும் சகல இலக்கியங்களிலேயும் அவர்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுத்தார்.
And in the Living Bible it says in all the science and literature of their time.
Living Bible என்கிற மொழிபெயர்ப்பிலே எல்லா விதமான கலைகளிலேயும் இலக்கியங்களிலேயும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார்.
And I wrote it in a card and put it in front of them.
நான் ஒரு அட்டையில் எழுதி அவர்களுக்கு முன்னாக வைத்து விட்டேன்.
And I say my boys,
என் பையன்களே,
when you are studying,
நீங்கள் படிக்கும் பொழுது,
you pray to God.
தேவனை பார்த்து ஜெபியுங்கள்.
The God of Daniel.
தானியேலின் தேவன்.
The God of Shadrach, Meshach and Abednego.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன்.
And say, Father,
பிதாவே,
you gave them knowledge and intelligence in earthly things.
ஆண்டவரே, பூமிக்குரிய காரியங்களிலே அவர்களுக்கு சகல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தீர். ஆண்டவரே,
I am studying physics here.
இப்பொழுது நான் பௌதிகத்தை
படிக்கிறேன், மேத்தமேட்டிக்ஸ்,
இயற்பியலை படிக்கிறேன், கணிதத்தை படிக்கிறேன், பௌதிகத்தை படிக்கிறேன், சரித்திரத்தை படிக்கிறேன்,
ஜியோகிராஃபி,
பூகோளத்தை படிக்கிறேன்.
Father,
பிதாவே,
give me wisdom.
எனக்கு ஞானத்தை தா.
Give me the same intelligence you gave to Daniel, Shadrach, Meshach and Abednego.
தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ கொடுத்த அதே ஞானத்தை அறிவை உனக்கு தாரும், புத்தி கூர்மையை தாரும்.
Ask him.
அவரை கேளுங்கள்.
You will not get if you don't ask.
நீங்கள் கேட்காவிட்டால் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள்.
Ask him.
கேளுங்கள்.
I used to keep that in front of them every day. They had to see that verse.
ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் நான் எழுதி வைத்தேன்.
I say, you must study, of course.
நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும்.
Ask God to help you.
ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, தேவனை கேளுங்கள்.
God helped all four of them.
என்னுடைய அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்தார்.
God will help your children also.
உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய முடியும்.
Teach them to trust God.
ஆனால் தேவனிலே நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுங்கள்.
Even for their examination.
தங்களுடைய தேர்வுக்காக கூட நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
The same thing with our physical need.
அதே போல நம்முடைய சரீர தேவைகள்.
Do you think God is not interested in our physical needs?
நம்முடைய சரீர தேவைகளுக்கே தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று
எண்ணுகிறீர்களா? You know, it says many times in the Bible Jesus saw a leper and he had compassion on him.
ஒரு குஷ்ரோகியை இயேசு பார்த்தார், அவர் மீது, குஷ்ரோகியின் மீது மனதுருகினார் என்று வாசிக்கிறோம்.
He would see somebody with a withered hand and he would have compassion on him.
சுருங்கின கையை உடைய ஒரு மனிதனை பார்த்து அவன் மீது மனதுருகினார் என்று வாசிக்கிறோம்.
He saw an old woman bent down like this for 18 years.
18 ஆண்டுகளாக கூன் விழுந்த ஒரு தாயை பார்த்து
compassion on that woman.
அந்த அந்த மனுஷியின் மீது மனதுருகினார்.
Satan has bound this woman for 18 years.
சாத்தான் 18 ஆண்டுகளாக இந்த ஸ்திரியை கட்டி வைத்திருந்தார்.
Wherever Jesus looked,
எங்கெல்லாம் இயேசு பார்த்தாரோ,
compassion,
அவர் மனதுருகினார்.
Compassion,
மனதுருகினார்.
For the sick,
அவர் வியாதியஸ்தர்களை,
his heart melted when he saw sick people.
வியாதியஸ்தர்களை பார்க்கும்பொழுது அவருடைய மனது அப்படியே உருகினது.
And only one thing he wanted from them.
அவர்களிடத்திலிருந்து அவருக்கு அவர் கேட்ட காரியம் ஒரே ஒன்றுதான்.
Do you believe I'll do this for you?
நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
Do you believe that Jesus had a great heart of pity when he walked on this earth for 33 years?
33 ஆண்டுகள் இந்த பூமியிலே இயேசு நடந்த பொழுது அவருக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது, பரிதவிப்பு இருந்தது.
Great heart of compassion.
அவர் மனதுருக்கம் நிறைந்த இதயம் இருந்தது என்று நம்புகிறீர்களா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Did he have a heart of compassion?
அவருக்கு ஒரு மனதுருக்கம் நிறைந்த இதயம் இருந்ததா இல்லையா?
Yes.
ஆம்.
Now I want to ask you a question.
இப்பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
When he went to heaven, did he lose that heart of compassion?
இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போய் விட்டார், அப்பொழுது அந்த மனதுருக்கம் உள்ள இதயத்தை இழந்து விட்டாரா?
Now when he looks at sick people,
இப்பொழுது அவர் வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது,
does he have no compassion?
அவர்கள் மீது இப்பொழுது மனதுருக்கம் இல்லையா?
Or is he the same yesterday, today and forever?
அல்லது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரா?
Has he lost his heart of compassion for sick people?
வியாதியஸ்தர்களுக்கு மனதுருக்கம் உள்ள இதயத்தை அவர் இழந்து விட்டாரா?
I don't believe that.
நான் அதை நம்புவதில்லை.
I believe he is the same yesterday, today and forever.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நம்புகிறேன்.
He had compassion when he was on earth and he has compassion today.
இந்த பூமியில் இருந்த பொழுது மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார், இன்றைக்கும் அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார்.
When he was on earth he was so powerful to deliver people from the devil's grip.
பூமியில இருந்த பொழுது மக்களை பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு வல்லமை உள்ளவராய்
இருந்தார். Has he become less powerful?
இன்றைக்கு அவர் பரத்துக்கு ஏறி சென்றபடினாலே அந்த வல்லமை குறைந்தவராய் காணப்படுகிறாரா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
It is our unbelief.
இது நம்முடைய அவிசுவாசம் தான்.
God can meet your every need.
தேவன் உங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியும்.
He can solve your every problem.
உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் தீர்க்க முடியும்.
It may take time sometimes.
சில சமயங்களில் நேரம் எடுக்கலாம்.
Sometimes God does not answer our prayers immediately.
சில சமயங்களில் உடனடியாக தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம்.
But he will definitely answer them.
ஆனால் கண்டிப்பாக அவைகளுக்கு பதில் கொடுப்பார்.
Let us trust him.
நாம் அவரை நம்பிக்கை வைப்போம்.
My brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
I'm not just trying to whip up your faith for 2-3 hours.
இது 2-3 மணி நேரங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை கிளப்பி எழுப்ப நான் விரும்பவில்லை.
I'm trying to change the entire direction of your life that you will live by faith every day of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வாழும்படியாக நான் முயற்சி செய்கிறேன்.
One faith.
ஒரு விசுவாசம்.
That my Jesus can solve every problem.
என் இயேசுவால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும்.
Spiritual problem,
ஆவிக்குரிய பிரச்சனைகள்,
mental problem,
மன சம்பந்தமான பிரச்சனைகள்,
physical problem,
சரீர சம்பந்தமான பிரச்சனைகள்,
financial problem,
பண சம்பந்தமான பிரச்சனைகள்.
For me it may be like this heavy weight for this grain of rice for the ants.
எனக்கு வேண்டுமானால் எறும்பு தூக்க முடியாத அந்த ஒரு அரிசியை போல என்னுடைய பிரச்சனை பணமாய் கனமாய் காணப்படலாம்.
God can lift it with his little finger.
தேவனோ சுண்டுவரனால் அதை நீக்கிவிட முடியும்.
Let's honor God and say, Lord, I believe.
ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை கனப்படுத்துவோம்.
Let's do a little homework.
நாம் சிறு வீட்டு பாடத்தை செய்வோம்.
What is the homework?
வீட்டு பாடம் என்ன?
Think of a problem you have right now.
இப்பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எண்ணிக்கொள்ளுங்கள்.
We are going to bow our heads.
நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்க போகிறோம்.
And you are going to ask God.
நீங்கள் தேவனை பார்த்து கேட்க போகிறீர்கள்.
You're going to say to God,
நீங்கள் தேவனை பார்த்து சொல்ல போகிறீர்கள்,
Lord, I believe.
ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்.
You are bigger than my problem.
என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் நீர் பெரியவர்.
You can solve that problem.
நீர் என்னுடைய பிரச்சனையை சந்திக்க முடியும்.
Today,
இன்றைக்கு
I'm going to believe you.
நான் விசுவாசிக்க போகிறேன்.
Let's bow our heads.
நம் எல்லாரும் தலைகளை வணங்குவோம்.
Pray.
ஜெபிப்போம்.
My dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
we're not telling stories.
நாங்கள் ஏதோ கட்டுக்கதைகளை சொல்லவில்லை.
We're talking about a living God.
நாங்கள் ஜீவனுள்ள தேவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
We're talking about a resurrected Lord Jesus Christ.
உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்
கொண்டிருக்கிறோம். All authority in heaven and earth.
வானத்திலேயும் பூமியிலேயும் சர்வ அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
He never told us that we won't have any suffering on this earth.
இந்த பூமியில் உங்களுக்கு பாடுகளே இருக்காது என்று அவர் சொல்லவில்லை.
He told us that we'll be persecuted by others.
மற்றவர்களால் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்னார்.
But he said, I will be with you.
ஆனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
I will never leave you alone.
நான் உன்னை தனியே விட்டு விடுவதில்லை.
I will never leave you. I will never forsake you.
உன்னை விட்டு விடுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை.
That we can be sure.
இதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
Let's trust the Lord for that.
இதற்காக நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்போம்.
Say, Lord,
ஆண்டவரே,
here is a problem I have.
இதோ எனக்கு இருக்க பிரச்சனை.
I want to give it to you today.
இன்றைக்கு இந்த பிரச்சனையை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன்.
I am putting it into your hands in Jesus name right now.
இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இப்பொழுதே உம்முடைய கரத்திலே வைத்து விடுகிறேன்.
Father, you are my father.
பிதாவே நீர் என்னுடைய தகப்பன்.
I am your child.
நான் உம்முடைய பிள்ளை.
I am trusting you to solve that problem.
இந்த பிரச்சனையை தீர்க்கும்படியாக உம்மிலே நம்பிக்கை வைக்கிறேன்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
I don't know when you'll do it. I don't know how you'll do it.
நீங்கள் எப்பொழுது செய்வீர்கள் எப்படி செய்வீர்கள் எனக்கு தெரியாது ஆண்டவரே.
I trust you.
ஆனாலும் நான் உம்மை நம்புகிறேன்.
And I know you will never let me down.
ஒரு காலம் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன்.
You are a faithful God.
ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன்.
Thank you Lord for hearing me.
ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
Don't forget to thank God for having heard your prayer.
உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டபடினால் அவருக்கு நன்றி சொல்ல மறக்க வேண்டாம்.
Lord, I'm looking forward to see the answer to that prayer.
ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதிலை நான் எதிரோக்கி இருக்கிறேன்.
I'm looking forward to see the answer to this prayer Lord.
ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு நான் ஒரு பதிலை எதிர்நோக்கி இருக்கிறேன்.
ஆண்டவரே
இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும்.
ஆண்டவரே
பதில் தாரும்.
Through a miracle,
ஒரு அற்புதத்தை செய்யும்.
I trust you.
நான் உம்மில் நம்பிக்கையாயிருக்கிறேன்.
Yes, Lord.
ஆமாண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.